கேட்டுக்கொண்டிருப்பது
நூத்தி ஏழு புள்ளி நாலு பண்பலையில்.
வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம், எனது பெயர் கி. பிரேமலதா. நான் பூச்சியியல் துறையில் இணை பேராசிரியையாக பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவனப்பயிர்களில் பூச்சி மேலாண்மையில் நன்மை செய்யும் பூச்சிகளின் பங்கு. தீவனப்பயிர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து நம்ம கால்நடைகளுக்கு உணவாக அளிக்கின்றோம். அதனால் இதில் நம்ம விதை உற்பத்தியை தவிர தீவனப்பயிராக உபயோகப்படுத்தக்கூடிய பயிர்களில் பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் உபயோகப்படுத்துவது இல்லை. அப்புறம் எப்படி நம்ம இந்த பூச்சிகளை இந்த தீவன பயிர்களில் எளிதாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான தீவன பயிர்களின் நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம தீவன பயிர்கள் வந்து ஒரு முறை நட்ட பிறகு 45 நாட்கள் முதல் 65 நாட்கள் வரை அடுத்தடுத்து நாம் அதை அறுவடை செய்து கால்நடைகளுக்கு உணவாக அளிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இதில் பூச்சி தாக்குதல் என்பது மிகவும் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கும். தீவனப்பயிர்கள் உங்களுக்கு தெரியும், இதில் வந்து புல் வகை தீவனப்பயிர்கள் இருக்கும், இன்னொன்று வந்து பயறு வகை தீவனப்பயிர்கள் இருக்கும். புல் வகை தீவனப்பயிர்கள் பார்த்திங்கன்னா சோளம், கம்பு நேப்பியர், இந்த மாதிரி புல் வகை தீவனப்பயிர்கள். மேலும் பயறு வகை தீவனப்பயிர்களில் முக்கியமானது வந்து பார்த்தோம்னா தட்டைப்பயிறு, குதிரை மசால், இந்த மாதிரி பயறு வகை. இது போக நம்ம வேலி மசால் போன்ற முக்கியமான தீவனப்பயிர்களையும் நாம் உபயோகிக்கிறோம். இந்த எல்லா வகை தீவனப்பயிர்களுமே நாம் வந்து ஒரு முறை நட்ட பிறகு 40 முதல் 70 நாட்களில் அடுத்தடுத்த அறுவடைகள் செய்து நாம் மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கிறோம். ஆனால் இந்த இடைவெளியில் நமக்கு ஏதாவது பூச்சிகள் தாக்குதல் ஏற்படுமானால் நாம் அதை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுல நன்மை செய்யும் பூச்சிகளின் பங்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீவன பயிர்களில் வந்து நம்ம அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்தை உபயோகிப்பதில்லை. அப்படின்னா நன்மை செய்யும் பூச்சிகளின் அளவு வந்து இதில் அதிகமாகவே காணப்படும். அப்போ நீங்கள் வயலுக்குள் சென்று நன்மை செய்யும் பூச்சிகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இதில் மூன்று முக்கியமான நன்மை செய்யும் பூச்சிகளை நாம் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இறை உண்ணிகள், அடுத்தது ஒட்டுண்ணிகள், மூன்றாவது வந்து மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய பூச்சிகள், முக்கியமானது வந்து உங்களுக்கே தெரியும் தேனீக்கள். இந்த மூன்று வகையான நன்மை செய்யும் பூச்சிகளையும் நாம் தீவனப்பயிர்களின் வயல்வெளியில் காணலாம். முதலில் நாம் பார்க்க போவது இறை உண்ணிகள். இறை உண்ணிகள்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பூச்சிகள் வந்து தீமை செய்யும் பூச்சிகளை நேரடியாக பிடித்து சாப்பிடக்கூடிய பூச்சிகள். இதைத்தான் நம்ம இறை உண்ணிகள்னு சொல்கிறோம். நம்ம இதுக்கு எடுத்துக்காட்டா என்னென்ன பூச்சிகளை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பொறிவண்டுகள், நிலவண்டுகள், கண்ணாடி இறக்கை பூச்சி, சிர்ஃபிட் அல்லது கோவர்ஹீக்கள் மற்றும் குளவிகள். இவை வந்து முக்கியமாக தீவனப்பயிர்களின் வயல்வெளிகளில் நாம் நிறைய பார்க்கலாம். இது போக இறையுண்ணி சிலந்திப்பேன்களும் காணப்படும். அதாவது சிலந்திப்பேன்கள் உங்களுக்கு தெரியும், கண்ணுக்கே தெரியாமல் அவை சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவை. இந்த சிலந்திப்பேன்களை பிடித்து சாப்பிடக்கூடிய இறையுண்ணி சிலந்திப்பேன்களும் நாம் வயல்வெளிகளில் பார்க்கலாம். அடுத்து நன்மை செய்யும் பூச்சிகள்னு பார்த்தோம்னா ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணிகள் வந்து இறையுண்ணிகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒட்டுண்ணிகளில் இளம் பருவங்கள், அதாவது முட்டை, புழுப்பருவம், கூட்டுப்புழுப்பருவம், இவை அனைத்துமே தீமை செய்யும் உடலினுள் நடைபெறும். தீமை செய்யும் உடலினுள் உள்ள சத்துக்களை உறிஞ்சி இவை சாப்பிட்டுவிட்டு வளர்ந்த பூச்சியாக மட்டுமே இவை வெளிவரும். வளர்ந்த பூச்சிகள் பெரும்பாலும் பூக்களில் உள்ள மகரந்தத்தை மற்றும் தேனை உறிஞ்சி சாப்பிடக்கூடியவை. அடுத்தது மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகள், நான் ஏற்கனவே சொன்னேன் தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் மற்ற பூச்சிகளும் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்கின்றன. இப்போ ஃபஸ்ட்டு இறையுண்ணிகளில் நான் சொன்னேன் பொறிவண்டுகள். பொறிவண்டுகள் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பொறிவண்டுகளில் வந்து நிறைய வகைகள் உண்டு. இவை அளவில் மற்றும் பல்வேறு வண்ணங்களில் காணப்படும். ஒவ்வொரு பொறிவண்டு வகையும் அதன் தன்மைக்கு ஏற்றவாறு வெவ்வேறு அளவிலும் வெவ்வேறு வண்ணங்களிலும் காணப்படும். என்ன மாதிரியான வண்ணங்களில் காணப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, கருப்பு, சிவப்பு, ஆரஞ்சு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் காணப்படும். மேலும் இந்த பொறிவண்டுகளின் இறக்கைகளில் பல்வேறு புள்ளிகள் மற்றும் குறியீடுகள் காணப்படும். இந்த புள்ளிகளின் எண்ணிக்கை மற்றும் இந்த குறியீடுகள் ஒவ்வொரு வகைக்கும் ஏற்றவாறு மாறுபட்டு இருக்கும். பொதுவாக இந்த வண்டுகள் வந்து 1 முதல் 5 மில்லிமீட்டர் அளவுடையது. மேலும் புழுப்பருவம், ஒன்று முதல் 7.5 மில்லிமீட்டர் அளவுடையதாக இருக்கும். பொறிவண்டுகளின் முட்டைகளை நீங்கள் மிக எளிதாக வயல்வெளிகளில் கண்டுகொள்ளலாம். எப்படின்னா குவியலாக வைத்திருக்கும் முட்டைகளை இவை இலைகளில் குவியலாக வைத்திருக்கும். இது நமக்கு மிக எளிதாக கண்ணுக்கு தெரியக்கூடியதாக வயல்வெளிகளில் நீங்கள் காணலாம். இவை புழுக்கள் மற்றும் வண்டுகள் இரண்டுமே இரையை பிடித்து உண்ணக்கூடியது. எந்த மாதிரியான இரையை இவை உண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈக்கள், செதில் பூச்சிகள், சிலந்திப்பெண்கள், மாவு பூச்சிகள் மற்றும் மெல்லிய உடலமைப்பு கொண்ட எந்த வகையான பூச்சியாக இருந்தாலும் இந்த பொறிவண்டுகளின் புழுக்கள் மற்றும் வண்டுகள் அவற்றை பிடித்து உண்ணும் தன்மை கொண்டவை. நமக்கு இப்போ தீவனப்பயிரை எடுத்துக்கிட்டோம்னா தீவன தட்டைப்பயிறு மற்றும் குதிரை மசாலில் இந்த முதல் 20 நாட்களில் வரக்கூடிய மிகப்பெரிய பூச்சி என்னன்னு பார்த்தோம்னா அஸ்வினி பூச்சி. அப்போ இந்த மாதிரியான பொறிவண்டுகள் நம் வயல்வெளிகளில் காணப்பட்டால் நாம் வந்து அஸ்வினியின் சேதத்திலிருந்து தீவன பயிர்களை காத்து கொள்ளலாம். இந்த பொறிவண்டுகளின் ஒரு சில வகைகள் ஆய்வகத்திலும் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்காக கொடுக்கப்படுகின்றன. அடுத்து இரண்டாவது மிக முக்கியமான இறை உண்ணிகள் கண்ணாடி இறக்கை பூச்சி. இந்த கண்ணாடி இறக்கை பூச்சியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா நிறைய வகைகள் உண்டு. இதில் மிக முக்கியமான இரண்டு வகை வந்து பச்சை நிற கண்ணாடி பூச்சி, இன்னொன்று அரக்கு நிற கண்ணாடி பூச்சி. இந்த கண்ணாடி பூச்சிகளும் புழுக்களும் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இரண்டுமே இரையை பிடித்து உண்ணக்கூடியது. இந்த பூச்சிகள் வந்து சற்று பெரியதாகவே காணப்படும். இவை பூச்சிகள் 10-20 மில்லிமீட்டர் அளவுடையது. இவற்றின் புழுக்கள் வந்து 6-10 மில்லிமீட்டர் அளவுடையதாக இருக்கும். இவற்றை எளிதாக நம்ம வண்ணத்தை வைத்து பச்சை நிற கண்ணாடி பூச்சியையும் அரக்கு நிற கண்ணாடி பூச்சியையும் நாம் வயல்வெளியில் எளிதாக பிரித்தறிந்து காணலாம். இவை இரண்டுமே பொறிவண்டுகளைப் போல அசுவினி, சிலந்திப்பெண்கள், வெள்ளை ஈக்கள், மாவு பூச்சி, சிறிய புழுக்கள் மற்றும் முட்டைகளை பிடித்து தின்னும் தன்மை கொண்டவை. அடுத்தது சிர்ஃபிட் அல்லது ஹோவரி. இதையே நம்ம ஹோவரியின் அப்படின்னு சொல்லணும்னா அல்லது வட்டமிடும் ஈக்கள். அதாவது இவை பூக்களில் போய் உட்கார்வதற்கு முன்பாக மேல்புறமாக வட்டமிட்டு கொண்டே இருக்கும். அதனால் இதை ஹோவரி அல்லது வட்டமிடும் ஈக்கள் என்று நாம் கூறுகின்றோம். இதனுடைய புழுக்கள் எப்படி இருக்குன்னா மிகவும் தட்டையாக இருக்கும். மேலும் இந்த ஹோவரி ஈக்களின் நிறம் மஞ்சள் அல்லது பச்சை அல்லது அரக்கு நிறத்தில் காணப்படும். பெரும்பாலும் பார்த்த உடனே இவை தேனீக்கள் அல்லது குளவிகள் போன்று தோன்றும். ஆனால் இவை சிர்ஃபிடீக்கள். இவை பூக்களில் உள்ள மகரந்தம் மற்றும் தேனையும் எடுத்துக்கொள்கின்றது. மேலும் இவை மற்ற பூச்சிகளான அஸ்வினி, செதில் பூச்சிகள், இலைப்பேன்கள் ஆகியவற்றையும் சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது. இவை ஒரு வருடத்திற்கு பல தலைமுறைகளை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்டவை. ஸோ இதனால் இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஈக்கள் நம் வயல்வெளிகளில் இருந்தால் நமக்கு அஸ்வினியின் தாக்குதல், செதில் பூச்சிகளின் தாக்குதல் மற்றும் மாவு பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து நாம் தீவன பயிர்களை காத்துக்கொள்ளலாம். தீவனப்பயிர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுகிய காலத்தில் நம்ம அறுவடை செஞ்சுருவோம். அந்த குறுகிய காலத்தில் அந்த 20-25 நாட்களுக்குள் நமக்கு பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் மிக முக்கியமாக என்னன்னு பார்த்தோன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளாகத்தான் இருக்கும். சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னால் என்ன, இந்த அஸ்வினி, மாவு பூச்சி இந்த மாதிரி தான் வந்து பயிர்களுடைய முன்பருவத்தில் வரக்கூடியது. இவற்றை எளிதாக நாம் மேலாண்மை செய்ய வேண்டுமென்றால் இந்த மாதிரியான நன்மை செய்யும் பூச்சிகளை நாம் வயல்வெளியில் ஊக்குவிக்க வேண்டும். அடுத்த மிக முக்கியமான இறையுண்ணி வந்து கும்பிடு பூச்சின்னு சொல்லுவோம். அதாவது ஆங்கிலத்தில் இதை பிரேயிங் மாண்டிஸ் என்று அழைப்போம். இது மிக பெரிய பூச்சி. இவை பச்சை, அரக்கு மற்றும் மஞ்சள் வண்ணங்களில் காணப்படும். இவற்றிலும் நிறைய வகைகள் உண்டு. இவையும் அஸ்வினி மற்றும் ஈக்கள் தவிர கொஞ்சம் பெரிய பூச்சிகளையும் பிடித்து உண்ணக்கூடிய தன்மை கொண்டது இந்த பிரேயிங் மாண்டிஸ் அல்லது கும்பிடு பூச்சி. இதுவரை நாம் இறையுண்ணிகள் என்னென்ன, அதாவது மிக முக்கியமான இறையுண்ணிகள் பொறிவண்டுகள், கண்ணாடி இறக்கை பூச்சி, சிர்ஃபிடி ஈக்கள் மற்றும் கும்பிடி பூச்சியை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணிகள் என்பது பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த பூச்சிகளுக்கு தன்மைக்கு ஏற்றவாறு அவை அமையும். அதனுடைய வகை வந்து ஒரு பூச்சியை சாப்பிட்டதுன்னா அந்த ஒரு பூச்சியை மட்டும்தான் அது தாக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்திற்கு நம்மளுடைய ட்ரைக்கோகிரமா முட்டை ஒட்டுண்ணியை கூறலாம். நமக்கு இப்போ தீவனப்பயிர்களில் வந்து பெரும்பாலும் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அதிகமாக காணப்படும். கடித்து சாப்பிடக்கூடிய பூச்சிகள் வந்து கொஞ்சம் குறைவாகவே நம்ம தீவனப்பயிர்களை தாக்கக்கூடியது. அதில் முக்கியமானது குதிரை மசாலில் நம்ம பருத்தி காய்ப்புழு மற்றும் புரோட்டீனியா புழு என்று சொல்லக்கூடிய புகையிலை காய்ப்புழுக்கு தாக்குதல் வந்து இரண்டுமே நமக்கு குதிரை மசாலில் வரக்கூடியது. அந்த மாதிரியான தருணங்களில், அதாவது விதை உற்பத்தி செய்யும் பொழுது இந்த மாதிரியான புழுக்களின் தாக்குதல் இருக்கும் பொழுது ட்ரைக்கோகிரமா முட்டை ஒட்டுண்ணிகளை நாம் வயல்வெளியில் விடலாம். இது வந்து ஒட்டுண்ணிகளில் வந்து நிறைய ஒட்டுண்ணி குளவிகள் இருக்கும். நம்ம வயல்வெளிகளையும் நிறைய ஒட்டுண்ணி குளவிகளை பார்க்கலாம். இது போக மிக முக்கியமானது மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்யும் பூச்சிகள். அதில் மிக முக்கியமானது தேனீக்கள். விதை உற்பத்திக்கு குதிரை மசாலுக்கு தேனீக்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. அயல் மகரந்தை சேர்க்கை நடைபெறுவதற்கு இவை முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் நம்ம தீவனப்பயிர்களின் வயல்வெளிகளில் இருப்பதால் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் இதனை ஊக்குவிப்பதற்கு மற்ற பயிர்களை ஊடு பயிர்களாகவோ அல்லது வரப்பு பயிராக அல்லது வயல்வெளிகளை சுற்றிலும் பயிரிடுவதன் மூலம் நன்மை செய்யும் பூச்சிகளை நாம் அதிகப்படுத்தலாம். மேலும் நம் தீமை செய்யும் பூச்சிகளிலிருந்து பயிரை பாதுகாக்கலாம். இதுதான் நன்மை செய்யும் பூச்சிகளின் பங்கு. தீவனப்பயிர்களை தாக்கும் பூச்சிகளை காப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது. நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தீவன பயிர்களின் பூச்சி மேலாண்மையில் நன்மை செய்யும் பூச்சிகளின் பங்கு பற்றி முனைவர் பிரேமலதா அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.